அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். அன்பின் ஊற்று இறைவனிடமிருந்துதான் ஆரம்பமாகிறது. நிபந்தனை இல்லாத நிரந்தரமான அன்பின் தன்மை இயேசுவின் பிறப்பு இறப்பு உயிர்ப்பில் வெளியாகிறது. மனித குலத்தின் மீது கடவுள் கொண்ட அன்பு இயேசு தன் இறுதி சொட்டு இரத்தத்தையும் அர்ப்பணித்து நம்மை மகனாக மகளாக மீட்டுக் கொண்டதில் அள்ளி அணைத்து வழிநடத்துவதில் தெரிகிறது. உலகில் ஊமையரும் செவிடரும் புரிந்து கொள்ளும் மொழி அன்பு ஒன்றுதான். எல்லோருக்கும் பொதுவான மொழியும் அன்பு மட்டுமே. கதறி அழும் குழந்தை அன்னையின் அணைப்பிலே அதன் அன்பு மொழி புரிய அழுகையை நிறுத்திவிடுகிறது. இனிய இதயங்களே, எப்போதுமே அன்பின் சுமை பாரமாக தெரிவது இல்லை என்பதற்கு உதாரணமாக வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடைப்பயணம் மேற்கொண்டார்கள் ஓர் இளைஞர் கூட்டம். அதில் ஒருவன் முதுகில் வேறு ஒருவனை சுமந்து கொண்டு நடைப்பயணம் செய்தான். நடைப்பயணமே சிரமம் அளிப்பது, இதில் மற்றொருவனை சுமந்து நடப்பது இன்னும் சிரமம். ஆனால் சுமப்பவனின் முகத்தில் சுமையின் வருத்தம் கொஞ்சமும் தெரியவில்லை. இதை கண்ட பெரியவர் ஒருவர், தம்பி, நீ நடப்பதோடு இல்லாமல் இவனையும் தூக்கி நடப்பது உனக்கு பாரமில்லையா என்று கேட்க, இவன் சொன்னது, ஊனமுற்ற இவனை தூக்கி நடப்பது எனக்கு சுமையில்லை, ஏனெனில் இவன் என் தம்பி என்றான். நம் குடும்பங்களிலும் அன்பினால் உந்தப்பட்டு பாரங்கள் சுமப்பவர் உள்ளனர், கடமைக்காக சுமப்பவரும் உள்ளனர், சுமக்காமல் தட்டி கழிப்பவரும் உள்ளனர். எங்கு அன்பு உள்ளதோ அங்கு கீழ்ப்படிதல் எளிதாகிறது. இயேசுவும் யோவான் அர்ச்செய்தியில் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்கிறார். ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வது நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்று செயலால் சொல்வதுதான். அன்பு அதிகரிக்கும் போது கீழ்ப்படிதலும் இறை வார்த்தையை ஏற்று நடத்தலும் எளிதாகிறது. இவ்வாறு செய்வோருக்கு மகத்தான உன்னதமான கொடையை நம் ஆண்டவர் தருகிறார். அன்பினால்தான் இவ்வுலகம் இன்றும் இயங்கி வருகிறது. எனினும் உலகம் அன்புக்காக இயங்கி நின்றாலும் வியாபார சந்தையிலே பால் இன கவர்ச்சி, கண் கவரும் மாயைகள், போலி விளம்பரங்களினால் அன்பின் தன்மை மறைந்து வருகிறது. வரதட்சணை, ஊழல், லஞ்சம் போன்ற அநியாயங்களால் அன்பு அழிந்து போகிறது. நமது குடும்பங்களில் கூட அன்பு அமைதிக்கு பதில் அடிதடி கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. இக்காலகட்டத்தில் அன்பு செய்வதும் பிறரால் அன்பு செய்யப்படுவதும் சவாலாகிவிட்டது. அன்றாட வாழ்வில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியிலும் புனிதர்கள் இறை அன்பை உணர்ந்ததால்தான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கிறிஸ்துவ சமூகமாகிய நாமும் இறை அன்பால் உந்தப்பட்டவர்களாய் விலை மதிப்பில்லா அன்பை நம் செயல்களால் வெளிப்படுத்தி இறை இயேசுவின் சாட்சிகளாக வாழ ஜெபிப்போம்.
திருப்பாடல் 67.
புகழ்வா
மக்களுக்கான நற்செய்தி. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 23-29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவா உமக்கு நன்றி.
என் அன்புக்குரிய இனிய இதயங்களே, மீண்டும் இந்த ஞாயிறு காலை நேரத்திலே அருள் அலைகளின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் எழுதிய நற்செய்தியை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல, யோவான் இயேசுவோடு வாழ்ந்த, இயேசு செய்த புதுமைகளை கண்கூடாக பார்த்த, இயேசு சொன்ன அந்த அற்புதமான உன்னதமான கருத்துக்களை அதனை கேட்டு மனதில் இருத்தி தியானித்து, பிறகு அதனை எழுத்து வடிவத்திலே கடவுளின் ஏவுதலால் அதனை எழுதி இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். சென்ற வாரம் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியினுடைய முற்பகுதியிலே இயேசு ஆண்டவர், நான் உங்களுக்கு புதியதொரு கட்டளையை நான் தருவேன். இந்த புதிய கட்டளை என்னவென்று நாம் கேட்கலாம். ஏற்கனவே இயேசு வாழ்ந்த அந்த நாட்களுக்கு முன்னால் அந்த யூத சமூகத்திலே அந்த மக்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளையாக கடவுள் அவர்களுக்கு அருளிய அந்த 10 கற்பனைகளை மோகீசன் வழியாக கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளிலே இரண்டாவது மிக முக்கியமான கட்டளையாக, ஒருவன் தன்னை நேசிப்பது போல தன் அயலானை நேசிக்க வேண்டும் என்பதை கடவுள் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையாக யூத மக்கள் பின்பற்றி வந்தார்கள். இயேசு இந்த உலகிலே மனிதனாக பிறந்த பொழுது அவர் என்ன சொல்கிறார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அன்பு செய்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய அன்பிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு தாய் தன் குழந்தையை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், அந்த அன்பிலே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மூலையிலே ஒரு சிறு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இயேசு அவருடைய அன்பிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை என்பதை மிக ஆழமாக அழுத்தமாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகிலே இல்லை என்று சொன்னவர் தன் சீடர்களை பார்த்து, இனிமேல் நான் உங்களை என்னுடைய ஊழியர் என்று நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் என் நண்பர்கள் என்று சொல்வேன் என்று அவர்களுக்கு தனது நட்பை வெளிப்படுத்திய இயேசு சிலுவையிலே முழுமையாக தன் இறுதி சொட்டு ரத்தம் சிந்தும் வரை எந்த அளவுக்கு ஆழமாக நாம் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக காட்டியிருக்கிறார். எனவே இந்த புதிய கட்டளையை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது அவர் என்ன சொல்வார், நீங்கள் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அதை எப்படி சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இயேசு ஆண்டவருடைய அன்பிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இயேசு ஆண்டவருடைய அன்பிலே முழுமையாக இருந்தது தியாகம், கொடுத்தல், முழுமையாக கொடுத்தல், தன்னையே வழங்குதல். அதுதான் இயேசுவின் அன்பு. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு மிக தெளிவாக சொல்லுவார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், நான் இயேசுவின் பக்தன் சீடன் என்று சொன்னால் இயேசு சொன்னதை நாம் கடைபிடிக்க வேண்டும். என்ன சொல்கிறார், புதிய கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார், அன்பின் கட்டளை. எனவே இயேசுவினுடைய அந்த படிப்பினையை, அவருடைய வாழ்க்கை முறையை, அவருடைய மதிப்பீட்டை, அதைத்தான் இயேசு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுவார், நீங்கள் முதலிலே இறையரசுக்குரியதை நாடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்வார். எனவே இயேசுக்குரியதை, இறையரசுக்குரியதை நாம் எப்பொழுதெல்லாம் செய்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நாம் இயேசுவை அன்பு செய்கிறோம். அதனுடைய விளைவாக என்ன நடக்கிறது? தந்தை முழுமையாக நம்மோடு இருக்கிறார். தந்தையும் இயேசுவும் இணைந்து நம்மோடு குடியிருக்கிறார்கள். இவ்வாறு குடியிருக்கின்ற பொழுது இந்த அன்பின் கட்டளையை கடைபிடிப்பதற்கு, இயேசுனுடைய அந்த படிப்பினைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு, இறைவன் நமது வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் முழுமையாக அறிந்து அதனை செயல்படுத்துவதற்கு தூய ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார் என்பது இயேசு இரண்டாவது இடத்திலே சொல்கிறார். நான் உங்களுக்கு ஒரு துணையாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவிப்பார், உங்களுக்கு புரிய வைப்பார் என்பதை சொல்கிறார். அதனைத் தொடர்ந்து என்ன சொல்கிறார்? இவ்வாறு நீங்கள் நடக்கின்ற பொழுது இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த மனித சமூகமே அலைந்து கொண்டிருப்பது, எதிர்நோக்கி இருப்பது உண்மையான நிலையான சமாதானம், மகிழ்ச்சி, மன நிறைவு. நாம் நினைப்பது போல இந்த உலக பொருட்களிலே, பதவிகளிலே, இன்பங்களிலே நாம் அமைதியை கண்டடைய முடியாது. அப்படியே அந்த அமைதி வந்தாலும் அது நிரந்தரமான அமைதியாக இருக்க முடியாது. ஏதோ தற்காலிகமாக அந்த நேரத்திற்கு, அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு, அந்த ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் அந்த அமைதி, அந்த நிம்மதி, அந்த சமாதானம் நம்மோடு குடியிருக்க முடியும். ஆனால் கடவுள் தருகின்ற இறைவனின் அன்பின் ஏவுதலால், இறைவனுடைய சொற்களை, இறைவனுடைய கற்பனைகளை, படிப்பினைகளை கடைபிடிக்கின்ற பொழுது, இதனால் உருவாகின்ற அந்த அன்பின் சமூகத்திலே கடவுளோடும் மனிதர்களோடும் இணைந்து வாழ்கின்ற அந்த நிலையிலே நமக்கு கிடைக்கின்ற அந்த உன்னதமான பரிசாகிய அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதியை போன்று இருக்க முடியாது என்று இயேசு மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரிய இனிய இதயங்களே, நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் அமைதியை, நிம்மதியை, சமாதானத்தை, நிறைவை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். பிறர் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் இயங்குகிறோம், அதற்காக ஆசைப்படுகிறோம். பிறர் நம்மை அன்பு செய்ய மறுக்கின்ற பொழுது அதற்காக கோபப்படுகிறோம். ஆனால் நாம் எந்த விதத்தில் இந்த அன்பை, பிறரிடத்திலிருந்து எதிர்பார்த்திருக்கின்ற அதே அன்பை நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்? நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமே தவிர கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இயேசு எப்பொழுதுமே எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்தார். அதனால்தான் அவருடைய அன்பு நிலையான அன்பு, உண்மையான அன்பு, நிறைவான அன்பு. எனவே என் அன்புக்குரிய இனிய இதயங்களே, இந்த நிறைவான, உண்மையான, நிலையான அன்பினை கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட நாம், அதை என்றைக்கு நாம் பிறருக்கு தர முற்படுகின்றோமோ, முயற்சி எடுக்கின்றோமோ, அன்றுதான் நமது வாழ்க்கையில் அதே இறைவன் நமக்கு தருகின்ற உண்மையான நிறைவு, சமாதான, மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். எனவே நமது வாழ்க்கையிலே, இந்த அன்றாட வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு தருகின்ற உன்னதமான நிரந்தரமான அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம். நிச்சயமாக இது சாதாரண ஒரு எளிய காரியம் அல்ல, கடினமான காரியம்தான். தியாகம் என்பதும், விட்டுக் கொடுப்பது என்பதும், பிறர் அவர் இருப்பது போல் ஏற்றுக்கொள்வது என்பதும் நிச்சயமாக நம்மால் முடியாத ஒரு விஷயம். மனித சமூகத்திற்கும், மனிதனுடைய அந்த இயற்கையான இயல்புக்கும் அது மிக எளிதான காரியம் அல்ல, மிக கடினமானது. ஆனால் கடவுளோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அது கடவுள்தாமே கொடுக்கின்ற அருளினால் அது நமக்கு எளிதான காரியமாக மாறுவதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. காரணம், ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன், என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்று சொல்லியிருக்கிறார். கடவுளோடு சேர்ந்து நமது வாழ்க்கையை நாம் பயணிக்கின்ற பொழுது சுமைகளும் நமக்கு சுகமாக மாறுகிறது, சுமைகளும் நமக்கு எளிதாக மாறுகிறது. காரணம், அவர் நம்மோடு சேர்ந்து தன் தோள்களை தாங்குவதற்கு என்னாலும் தயாராக இருக்கிறார். அவர் நம்மோடு சேர்ந்து தன் தோள்களால் நமது துன்பங்களை தாங்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். என் இனிய இதயங்களே, உண்மையான, நிறைவான, நிரந்தரமான இறை அன்பை நமது வாழ்க்கையில் பகிர்வோம். உண்மையான, நிரந்தரமான, நிறைவான சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நிம்மதியை நாம் சுவைத்து வாழ்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கரிதாஸ் தமிழ்பணி. திருச்சபை செய்திகள். வன்முறையை கையாண்டுள்ள புத்தமத குழுவுக்கு எதிராக இலங்கையில் பல்சமய ஊர்வலம். அடிப்படைவாத எண்ணங்களுடன் வன்முறையை கையாண்டுள்ள ஒரு புத்தமத குழுவின் செயல்பாடுகளை எதிர்த்து இலங்கையின் தலைநகர் கொழும்புவில் இச்செவ்வாயன்று பல்சமய ஊர்வலம் நடைபெற்றது. புத்த அதிகாரத்தின் சக்தி என்று பொருள்படும் புத்தா பாலா ஜனா என்ற புத்தமத குழு வன்முறை வழியாக தங்கள் கொள்கைகளை நிலைநாட்ட முயல்வது வேதனையை தருகிறது என்று தென் இலங்கையின் கலி ஆயர் ரெய்மண்ட் தெரிவித்தார். இஸ்லாமியர்கள் மத்தியில் உருவாகியுள்ள தலிபான் குழுக்களைப் போல புத்து பாலா ஜனா குழு செயல்படுவதால் ஊடகங்கள் இக்குழுவினரை புத்த தலிபான்கள் என்று குறிப்பிட்டுள்ளன. இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய சிறுபான்மை மதங்களைச் சார்ந்தவர்களுக்கு எதிராக வன்முறைகளை மேற்கொண்டுள்ள இக்குழுவின் செயல்பாடுகளை கண்டித்து ஆயிரக்கணக்கான புத்தர்கள், கத்தோலிக்கர்கள், இஸ்லாமியர் இணைந்து கொழும்புவில் கண்டன ஊர்வலம் ஒன்றை மேற்கொண்டனர் என்று ஆசிய செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. சிரியாவில் கடத்தப்பட்டுள்ள ஆயர்கள் விடுதலை செய்யப்படுமாறு கர்தினால் டோலன் வேண்டுகோள். சிரியாவில் கடத்தப்பட்டுள்ள இரு ஆர்த்தடாக்ஸ் ஆயர்கள் விடுதலை செய்யப்படுமாறு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர் பேரவைத் தலைவர் கர்தினால் டிமோத்தி டோலன். அமைதியின் இம்மனிதர்கள் கடத்தப்பட்டிருப்பது சிரியா சமூகத்தின் அமைப்பையே அளிக்கும் கொடூரமான வன்முறையின் அடையாளமாக இருக்கின்றது என்று கர்தினால் டோலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இவ்விரு ஆர்த்தடாக்ஸ் ஆயர்கள் கடத்தப்பட்டிருப்பதும் அவர்களது வாகன ஓட்டுநர் கொல்லப்பட்டிருப்பதும் நன்மனம் கொண்ட மக்களின் இதயங்களை மிகவும் வேதனையடைய செய்துள்ளன என்றும் அவர் கூறுகிறார். ஏப்ரல் 22 தேதியன்று மனிதாபிமான பணிகளை முடித்து திரும்பும் வழியில் சிரிய ஆர்த்தடாக்ஸ் பேராயர் ஜான் இப்ராஹிம், சிரிய கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பேராயர் பால் யாகிசி ஆகிய இருவரும் அலப்போவுக்கு அருகில் கடத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு திமோர் நாட்டில் சிறையில் இருப்போர் மத்தியில் பணியாற்றும் இயேசு சபையினருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் பெரும் உந்துதல். புனித வியாழன் மாலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வளர் இளம் கைதிகள் இல்லத்தில் திருப்பலியை நிகழ்த்தியது சிறையில் இருப்போர் மத்தியில் தாங்கள் மேற்கொண்டுள்ள பணிக்கு பெரும் உந்துதலாக அமைந்தது என்று இயேசு சபை அருள் பணியாளர் நோயல் ஆலிவர் கூறினார். கிழக்கு திமோர் நாட்டில் சிறையில் இருப்போர் மத்தியில் பணியாற்றும் இயேசு சபையினர் தங்கள் பணியை குறித்தும் ஒவ்வொரு மாதமும் 2 ஞாயிறன்று அங்கு தாங்கள் நிறைவேற்றும் திருப்பலியை குறித்தும் ஃபைட்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியொன்றில் கூறியுள்ளனர். சிறையில் நடைபெறும் திருப்பலியில் இளையோர் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபடுவதையும் ஒப்புரவு அருட்சாதனத்திலும் நற்கருணை பந்தியிலும் அவர்கள் பங்கேற்பது தங்கள் பணிக்கு பெரும் ஆறுதலாக உள்ளதென்றும் அருள் பணியாளர் ஆலிவர் கூறினார். கிழக்கு திமோர் நாட்டின் மக்கள் தொகையில் 75 விழுக்காட்டினர் 30 வயதுக்கும் குறைந்த இளையோர் என்பதால் அங்குள்ள சிறைகளில் உள்ளோரில் அதிகமானோர் இளையோர் என்று கூறப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ட்விட்டர் செய்தி. நாம் வேலை செய்யும் போது கடவுளின் வல்லமையில் நமது நம்பிக்கையை வைப்போம். அவரோடு சேர்ந்து நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவரது சீடர்களாக இருப்பதன் மகிழ்ச்சியை அவர் நமக்கு தருவார். இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் எழுதியுள்ளார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ட்விட்டர் பக்கத்தை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஏப்ரல் 29 அன்று நண்பகலோடு 60 லட்சத்தை எட்டியுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் 2012 ஆண்டு டிசம்பர் 12 தேதி போன்டிஃபெக்ஸ் என்ற ட்விட்டர் பக்கத்தை தொடங்கினார். அவர் தனது பாப்பிரை தலைமை பணியிலிருந்து விலகிய போது 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ட்விட்டர் பக்கத்தை பார்த்திருந்தார்கள். கடந்த மார்ச் 13 தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் போன்டிஃபெக்ஸ் என்ற முகவரியில் தனது ட்விட்டர் பக்கத்தை திறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் 1000 உயிர்களை காப்பாற்றும். ஐநா உயரதிகாரி. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு ஓர் அரசு செலவிடும் தொகை பேரிடர்களின் விளைவுகளிலிருந்து காப்பாற்ற செலவிடும் தொகையை விட குறைவாகவே இருக்கும் என்று ஐநா உயர் அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களும் பொருளாதார நெருக்கடியும் என்ற தலைப்பில் இப்புதனன்று பாங்காங் நகரில் நடைபெற்ற ஓர் ஐநா கருத்தரங்கில் ஆசிய பசிபிக் பகுதியின் ஐநா பொருளாதார ஆலோசகர் நோலின் ஹைசர் இவ்வாறு கூறினார். கட்டப்படும் கட்டிடங்களில் குறைபாடுகள் எழாமல் காப்பது, வலுவிழந்த கட்டிடங்களை மறுபரிசீலனை செய்து அவற்றை உறுதி செய்ய அல்லது இடித்துவிட முயற்சிகள் எடுப்பது போன்ற அரசின் நடவடிக்கைகள், உறவினத்தாரை திரு அவைக்குள் வரவேற்பது குறித்து எருசலேமில் எழுந்த 2004 ஆண்டு ஆசிய நாடுகளை தாக்கிய சுனாமி, 2005 ஆண்டு பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம், 2010 ஆண்டு அதே நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் ஆகியவை இக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் புதன் பொது மறைபோதகம். இப்புதனன்று உலக தொழிலாளர் தினம் சிறப்பிக்கப்பட்டது. தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித யோசேப்பின் விழாவும் கூட. பல நாடுகளுக்கு இந்நாள் விடுமுறை நாள். இத்தாலியும் வத்திக்கானும் இந்நாளை பெரிய அளவில் சிறப்பித்துக் கொண்டிருக்க திருத்தந்தையின் இப்புதன் பொது மறைப்போதகத்தில் கலந்து கொள்ள வந்த கூட்டமும் அதை நிரூபித்துக் கொண்டிருந்தது. வழக்கத்தை விட இப்புதன் என்று கூட்டம் அதிகமாக இருந்ததால் துய பேதுரு வளாகத்தை சுற்றியுள்ள சாலைகள் அதிகாலையிலேயே போக்குவரத்திற்கு மூடப்பட்டுவிட்டன. உள்ளூர் நேரம் ஏறத்தாழ 10 மணிக்கு திறந்த காரில் துய பேதுரு வளாகம் வந்த திருத்தந்தை 3/4 மணி நேரம் அவ்வளாகத்தை காரிலேயே சுற்றி வந்து அங்கிருந்த சிறு குழந்தைகளை அனைத்து முத்தமிட்டார். பின்னர் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அமர்ந்து புனித யோசேப்பு குறித்தும் தொழிலாளர் நிலை குறித்தும் இப்புதன் மறைப்போதகத்தை வழங்கினார். அன்னை மரியின் மாதமாகிய மே மாதத்தின் முதல் நாளில் தொழிலாளர் புனித யோசேப்பின் விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். நாசரேத்தின் தச்சு தொழிலாளராகிய புனித யோசேப்பு தொழிலின் மாண்பு மற்றும் அதன் அவசியம் குறித்து நமக்கு நினைவூட்டுகிறார். தொழில் என்பது உலகிற்கு வகுக்கப்பட்ட இறை திட்டத்தின் ஒரு பகுதி. இறைவனின் படைப்பை பேணி வளர்த்து மேம்படுத்தும் போது நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்களாக நம் மாண்பில் வளர்கின்றோம். இதற்காகத்தான் வேலைவாய்ப்பின்மை என்ற பிரச்சினைக்கு சமூக அளவிலான ஒருமைப்பாடும் நீதி மற்றும் ஞானம் நிறைந்த கொள்கைகளும் அவசரமாக தேவைப்படுகின்றன. வருங்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்குமாறும் தங்கள் கல்வி, வேலை மற்றும் அயலாருடன் கொண்டிருக்கும் உறவில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்குமாறும் இங்கு கூடியிருக்கும் இளைய சமுதாயத்திற்கு ஊக்கம் அளிக்கின்றேன். அமைதியான ஜபத்திற்கும் இயேசுடன் நெருக்கமாக இருப்பதற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் புனித யோசேப்பு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்துவின் வாழ்வு மறையுண்மைகளை ஆழ்ந்து தியானிப்பதற்கு சிறந்த வழி ஜெபமாலை என்பதை இந்த மே மாதத்தில் இயல்பாகவே நம் நினைவுக்கு வருகின்றது. நம் தினசரி பணிகளில் விசுவாசமுடன் இருக்கவும் இயேசுவை நோக்கி நம் மனதையும் இதயத்தையும் ஜெபிப்பதில் உயர்த்தவும் புனித யோசேப்பும் கன்னிமரியாவும் நமக்கு உதவுவார்களாக. இவ்வாறு தன் புதன் பொது மறைப்போதகத்தை தொழிலாளர் தின பின்னணியில் வழங்கிய திருத்தந்தை அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசிரையும் அளித்தார். இப்புதன் தொழிலாளர் தினத்தையொட்டி தன் டுவிட்டர் பக்கத்தில் செய்தி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் பாப்பிரை. அன்பு இளைய சமுதாய நண்பர்களே, புனித யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். துன்ப வேலைகளை கடந்து சென்ற அவர் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் செயல்பட்டார் மற்றும் துன்பங்களை மேற்கொள்வது குறித்தும் அறிந்திருந்தார் என்பது திருத்தந்தையின் டுவிட்டர் செய்தியாக இருந்தது. செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரி ரோஸ்லெட்.